ആരാധനയും നായകരെ, നിങ്ങൾ ആത്മ നേശരെ, കർത്തരായ യേശു ക്രിസ്തുവെ, ദേവരുടെ കുമാരനെ, ഉമ്മയെന്നെ ചൊല്ലിപ്പാടുവയ്യ, ആത്മകളെ കടക്കാത ദൈവമയ്യ, നിങ്ങളെ വാരവഴ്ത്ത ദൈവമേ, നിങ്ങളെ വാരവഴ്ത്ത വാരത്തിന് ഇണക്കി വന്ന ദൈവമേ, സഭയിലെ ഉമ്മുടെ നാമത്തിന് ഉയർത്തുകറമയ്യ, 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 ഉയർത്തുകറോ, ഉയർത്തുകറമയ്യ, നീളങ്ങൾ മധ്യയിലേക്ക് ഇരിക്കുന്നതാണ് എങ്കിൽ മേന്മയ്യ, നീതാനങ്ങൾ മേന്മയ്യ, ഉമ്മ തേടിത്താനങ്ങൾ വന്നിരിക്കണം, നിങ്ങളെ വാഴവിട്ട ദൈവത്തെ തേടിനങ്ങൾ വന്നിരിക്കണം. മനുഷ്യൻ 34 മാത്രമല്ല ഇവിടെ വാഴുന്ന പുറപ്പെടുകയും ഒവ്വൊരു വാർത്തയിനാലും വിളയുവാൻ വാഴുവാൻ 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 എന്ന് വാക്കുകളെ കണ്ടു പേശുമയ്യ, ഞങ്ങളോട് പേശുമയ്യ, ഇവിടെ വാർത്തകൾ എങ്ങളുടെ വാഴ്ക്കയിലെ മാറ്റങ്ങളെയും തൃപ്പങ്ങളെയും കൊണ്ടുവരട്ടുമെന്ന് കൊണ്ടാടുക. നമ്മുടെ നാമം മെയ്യാകവേ ഞങ്ങൾ മധ്യയിലെ പരിശുദ്ധപ്പെടുവതാ, പരിശുദ്ധപ്പെടുവതാക, നാമങ്ങൾ മധ്യയിലെ പരിശുദ്ധപ്പെടുവതാ, മഹിമപ്പെടുവതാകെന്ന് കൊണ്ടാടുക. ആവിയാണവരെ എങ്ങനെയൊക്കെ ബോധി എങ്ങനെ വല്ലത്തി കണ്ടു കൊണ്ടാടുക. യേശു ക്രിസ്തു നാമത്തിലെ വേണ്ടിക്കൊണ്ട് നമുക്ക് നന്ദ പിതാവേ, ആവേ, ആവേ. You will be seated, please. Thank you, Holy Spirit. ഇത് വിടുമുറി നാട്കൾ. പലരും അങ്ങും ഇങ്ങും തങ്ങൾ വിടുമുറികളെ കളിക്ക് പലർ പോയിരിക്കാൻ എന്റെ ചിലർ പോകാനിരിക്കലാം. വിടുമുറി കളിക്കുന്നത് പാപമല്ല. എന്നാൽ വെറുമ്പാതെ ദൈവം വെറുമ്പാതെ മുറയിലെ വെടിമുറകളെ കഴിക്കരുതുതാണ് പാവമാണ്. ഒന്ന് നമ്മുടെ മനസ്സിലെ നാം നിരത്തിക്കൊള്ള വേണ്ടും. വെടിമുറ നാട്കളിലും ആണ്ടവർ യേശു നമുക്ക് രക്ഷകത്ത്. എന്റെ കാലത്തിലും ആണ്ടവർ നമ്മുടെ വാഴ്വില ആണ്ടവരാക ഇരിക്കട്ടെ. അവവേ വെടിമുറയ്ക്ക് പോനാക്കൾക്കും சொல்றேன், போக இருக்கிறாக்களுக்கு சொல்றேன், போங்க. ആരാ കത്തറ തുകപ്പെടുത്താതെ കൂടുമാണ് വരയ്ക്കും വിടുമുറി നാട്കളിലും ആണ്ടവർ തേടുങ്ക. നാം ദേവനെ തേടുവതേ നമ്മുടെ വാഴവിൻ പ്രധാന നോക്കമാകട്ടെ. നാം അഴിഞ്ഞു പോകുന്ന ഒരു ഉലകത്തിൽ വാഴ്ന്നുകൊണ്ടിരിക്കണം. എങ്കു പാർത്താലും നെറുക്കടികളും പ്രച്ചനകളും കലവരങ്ങളും കുഴപ്പങ്ങളും വേദനകളും ഇയക്ക അഴിവുകളും എങ്കു പാർത്താലും നാം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന കാലം. അവ ഇന്ന കാലഘട്ടത്തിൽ ദേവനുടെ പിള്ളികളാക്കിയ നാം നമ്മെ കത്തർക്കുള്ളിൽ കാത്തുകൊള്ള വേണ്ടിയത് മികവും അവശ്യമാകും. ആകവേ വിടുമുറി നാട്കളെ കളിക്ക് വെറുപ്പുമാരെ ഇടങ്ങളിലേക്ക് പോങ്ക. ആനാൽ വീണാറ് വിധത്തിൽ വിടുമുറി നാട്കളെ കളിത്ത് നമുക്ക് ദേവനാകിയ കത്തറ തൂക്കപ്പെടുത്താതെ വിടുമുറയ്ക്ക് പോടാലും അവരെ തേടെ മറവാതിരുങ്ങ. ദേവൻ എപ്പോഴും എന്ത നാളും നമ്മുടെ വാഴ്വില് ദേവനാകവേ ഇരിക്കട്ടും. കത്തോടെ ലാഭത്തേക്ക് ബഹുമുണ്ടാകട്ടെ. ഇന്ന നാളിലെ ഇവക്ക് ചുരുക്കമായ ഒരു ശൈലിയെ, അത് തേവയാണ് ഒരു ശൈലി എന്റെ മനസ്സിലെ ഉടന്നപടിയാലും അത് അവശ്യമാണത് ഉണ്ടാക കരുതപ്പെടുന്നാലും ഇന്ന നാളിലെ കത്തർക്കുള്ള ഉങ്ങളോട് പേശുവരുമ്പോൾ എന്നോട് കൂടെ തെരുപ്പിക്കൊള്ളുക. റോമർ കെഴുതിന്റെ രൂപം 12 അധികാരം 1 വസനത്തെ നാം വാസിക്കുക. എല്ലാരും എല്ലാരും എടുത്തുകൊള്ളുക. റോമർ കെഴുതിന്റെ രൂപം 12 അധികാരം 1 വസനം. സരി, എല്ലാവരും എടുങ്ങ. ഓപ്പൺ യുവർ ബൈബിൾ ആൻഡ് ഓപ്പൺ യുവർ ഹാർട്ട് പ്ലേസ്. എല്ലാവരും എടുത്തുകൊള്ളുക.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை ரிக்வெஸ்ட் பண்றீங்க.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள்
உங்கள் சொந்த சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக
ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, இப்படி ஒரு ஆராதனையை வேற எங்கும் வேதத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியாது. இங்க மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான ஆழமான ஒரு சத்தியம் தேவன் நமக்கு எழுதித்திருக்கிற வார்த்தை. புத்தி உள்ள ஆராதனை, இது ஒரு பக்தி உள்ள ஆராதனை. எனக்கு அன்பான தேவோட பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஆராதனையின் அடுத்த பக்கம் என்கிற தலைப்பிலே நாங்கள் உங்களோட சுருக்கமாய் தேவோட செய்தியை பகிர்ந்து கொள்ளாமல் சொன்ன வரும்போது. சோ இப்படி இருக்க சகோதரர் அல்லது அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ ரோமாபுரியில இருந்த தேவ ஜனங்களுக்கு, வேத பெரியருக்கு, தேவோட பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதம் நிருபம் இது. சோ அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, அவர் வேண்டிக் கொள்கிறார், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் போல அருமையான ரட்சிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இலவசமாக பெற்று வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதும் பொழுது சகோதரரே என்று சொல்கிறாரு, உங்கள் சரீரங்களை, உங்கள் சொந்த சரீரங்களை, உங்கள் சொந்த சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவப்பலே, commit your life as a living sacrifice unto the Lord. உங்கள் சொந்த சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. சரி, பொதுவாக நமக்கு ஆராதனை என்று சொன்னாலே நம்முடைய மனதில் வருகிற எண்ணம் என்ன, நினைவு என்ன, பாட்டு அல்லது அல்லது பாடல்கள் அல்லது மியூசிக், இவைகள் தான் ஆராதனை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இதுவும் ஆராதனை தான், ஆனா ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஒரு பக்கம்தான் மட்டும் இருக்குது நாம் நினைக்கிறது தவறு. இயேசு சொல்லும் பொழுது சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொன்னார். சோ குருடருக்கு குருடர் வழிகாட்ட கூடுமோ என்றும் ஆண்டவர் இயேசு 10:23 அதிகாரத்தில் சொன்னார். அது என்ன குருடுத்தனம் என்று சொன்னால், ஆவி, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருடுத்தனம். அதாவது தேவனை குறித்த சரியான அறிவு, தேவ வசனத்தை குறித்த சரியான அறிவு, தெளிவு இல்லாமல் இருந்த ஜனங்கள். தே பிலீவ் இன் காட், தேவனை அறிந்திருந்தார்கள், ஆனா அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. தேவனை குறித்த வைராக்கியம் இருந்தது, ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதியிருக்கிறது நாம் வேதத்தில் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுண்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்றால் பாட்டு, துதி அல்லது வாத்தியங்கள், ஸ்தோத்திரங்கள், இவைகள் மாத்திரம்தான் ஆராதனை என்று மட்டும் அல்ல, ஆராதனைக்கு இன்னும் சில பக்கங்கள் இருக்குது. ஆராதனை அடுத்த பக்கம் என்னவென்றால், லிசன் டு மீ, ஆண்டவர் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற, தேவன் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் மிகவும் அதிகமாக பிரியப்படுகிற ஒரு ஆராதனை என்னவென்றால், நம்முடைய சொந்த சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாக சமர்ப்பிப்பேன். பழுதற்ற ஒரு பலியாக, பாவம் இல்லாத சரீரமாக. நான் சொல்றது நல்ல மனதில் வையுங்க, தீக்கமாக பேசுகிறேன். தேவ சமூகத்தில இருந்து சுட சுட அப்பா கொண்டு வந்திருக்க, பசி உள்ளவர்கள் புசிகடும். ஆண்டவர் சொன்னாரு, எல்லோரும் புசித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வேதத்தை நான் வாசி, எல்லோரும் பசியா இருந்த எல்லோரும் புசித்து திருப்தி அடைந்தார்களா, தாகமுள்ள ஆத்மாவை அவர் நன்மையால திருப்தியாக்குறார் என்றெல்லாம் வேத நாம் வாசிக்கிறோமோ, எவர்களெல்லாம் தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறார்களோ, வாஞ்சிக்கிறார்களோ, தேவ வசனத்தின் மேல் பிரியமா இருக்கிறார்களோ, அவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், தேவன் அவர்களை வறுமையாக அனுப்ப மாட்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நம்ம சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியோடு நான் டெலிபோன்ல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு காரியவன் மனதில் ஞாபகம் வருது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், ஆராதனைக்கு நாம் போகும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், எனக்கு என்ன சொல்லுவார் என்ற ஒரு விருப்பத்தோடு, ஒரு வாரத்தோடு, ஒரு ஜபத்தோடு ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போறேன். என் இருதயத்தில் பால் வார்த்தது போல இருந்த கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், கேட்டு மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது, ஆலயத்துக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளிலே இருக்கும்படிய கருத்தான ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார். உலகத்திலே சபையை விட்டு வெளியிட போனால் எங்கு பார்த்தாலும் உலகத்தின் குரல்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சம்பவங்கள், சரித்திரங்கள் நம்முடைய காதல வந்து அலைமோதி கொண்டே இருக்கிறது. சோ இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் தேவனுக்கென்று வாழ கர்த்தர் என்னோடு பேச வேண்டுமே. ஒரு வார்த்தை சொல்ல, ஜஸ்ட் அ சிங்கிள் வேர்ட் இஸ் இனாஃப் டு ஹீல் மீ லார்ட். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என்ற ஆத்துமா சுகுமா. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை போதுமே நம்மை உயிர்ப்பிக்க, தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை போதுமே நம்மை ஊன்ற கட்ட, தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை போதுமே நம்மை மனம் திரும்ப பண்ண, தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை போதுமே நம்முடைய வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்க, தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை போதுமே நம்மை பரிசுத்தப்படுத்த. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் தன்னுடைய வசனத்தை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய இருதயத்திலே இருக்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு அடிப்படையான ஒரு விருப்பம், ஒரு பாரம் என்னவென்றார், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுவார், இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று ஒரு ஆர்வம், ஒரு தாகம், ஒரு பாரம், ஒரு விருப்பம், ஒரு வேகம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். நான் தேவ சமூகத்திலிருந்து அடிச்சு சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை, அப்படிப்பட்ட உள்ளங்களை ஒருபோது தேவன் பொறுமையாக திருப்பி அனுப்பவே மாட்டார். ஆகவே என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நமக்குள்ளே செல்லட்டும், நம்முடைய ஆத்மாவில் பிரவேசிக்கட்டும், வாழ்க்கையில திருப்பங்களையும் மாற்றங்களையும் எதன் அடிப்படையிலே தேவன் நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறார், தேவ வசனத்தின் அடிப்படையில தான் தேவ ஆவியானவர் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களையும் மனம் திரும்புதலையும் மறுரூபமாக்குதலையும் கொண்டு வருவார் என்பது அடிப்படையான வெளிப்படையான சத்தியம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு என்று நாம் வரும் பொழுது ஆண்டவரே, நம்ம ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோட என்ன பேசுவார், ஒருவேளை அந்த வார்த்தை நம்மளை கம்ஃபர்ட் பண்றதாக, நம்மை ஆறுதல் படுத்துறதாக இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதாகவும் இருக்கலாம். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தை தான் பேசணும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. உங்க நேசிக்கிற, உங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், டேக் எக்ஸாம்பிள், உங்க தாய் தகப்பனை எடுத்துக்கொள்ளுங்க. தாய் எப்பையும் தாய் தகப்பன் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இல்ல தவறு செய்யும் பொழுது தவறுகளை கண்டிக்கிறார்கள், பிள்ளைகளை கண்டித்து உணர். அதன் நோக்கம் என்ன, அதன் நோக்கம் என்ன, என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய் தப்பு டெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உங்களோட பிள்ளைகள் தவறுபடும் பொழுது கண்டிக்கிறீங்க, வேண்டுமானால் தண்டிக்கிறீங்க. ஏன், அவன் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவங்களை தண்டிக்கிறீங்க, வேண்டுமானால் கண்டிக்கிறீங்க இல்லையா. சோ மாமிச பிரகாரமான தாய் தகப்பன் நமக்கு பிள்ளைகளை குறித்து இவ்வளவு அக்கறையும் கரிசனையும் இருக்குமாக இருந்தார், தேவாதி தேவன் தன் சொந்த குமாரன் மூலமாக நமக்கு தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்மை அவ்வப்போது கண்டித்து திருத்துவதில் என்ன தவறு இருக்குது, அதுல என்ன தடை இருக்குது. ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை தேற்றுவார், என்னை ஆட்டுவார், என்னை ஆறுதல் படுத்துவார் என்ற எண்ணம் நம்முடைய மனதை விட்டு விலகட்டும். மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், என்ன பேச நீ விரும்புகிறோ அதை பேசும், நீ சொல்லும் நான் கேட்கிறேன், அது என்ன வார்த்தையாக இருந்தாலும் உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அவை இன்றைக்கு என்னோடு பேசும், ஒரு வார்த்தை சொல்லு கத்த. அந்த விருப்பத்தோடு ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவானாக இருந்தார், நிச்சயமாக ஆண்டவர் அவர்களோடு பேசுவார், ஆண்டவர் உணர்த்துவார், தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை கட்டுவார். பொதுவாக தேவன் தன்னுடைய ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு ரெண்டு காரியத்தை பயன்படுத்துகிறார், ஒன்று தேவனுடைய வசனம், மற்றது தேவனுடைய ஆவி. நான் சொன்னதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. தேவன் தன்னுடைய ஜனத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, தன் பக்கமாக திருப்புறதற்கு ரெண்டு காரியங்களை பொதுவாக பயன்படுத்துகிறார். ஒன்று தேவனுடைய வசனம், ரெண்டாவது தேவனுடைய ஆவியானவர். சோ ஆவியானவரும் வசனமும் தான் நம்மை திருப்புகிறது, நம்மை திருத்துகிறது, நம்மை தேவன் பக்கமாக கொண்டு போகிறது. ஆகவே தேவ சமூகத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். இதை நாம் எல்லாரும் விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமே. ஆகவே தேவன் தேவ பிள்ளைகள் கூடிவர இடத்திலே ஆவியாய் அதரிசனமான தேவனாக அசைவாடுகிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. சோ அந்த தேவ பிரசன்னத்திலே உட்கார்ந்திருந்து, தேவ ஆவியானுடைய அசைவாட்டத்திலே அமர்ந்திருந்து, தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனமாக நாம் கேட்கும் பொழுது, தேவன் அனுப்புகிற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் பிரவேசித்து தேவன் தான் விரும்புகிற மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். நீயும் நானும் விரும்புகிற விதமாக அல்ல, தேவன் தான் விரும்புகிற விதமாக நம்மை மாற்ற, மறுசீரமைக்க, நம்மை மறுபடியும் புதுப்பிக்கத்தக்கதாய் தன்னுடைய வார்த்தைகளை நமக்குள்ளே அனுப்பி நம்மை மாற்றுகிறார். ஏனென்றால் தேவன் நம்மளை வைத்திருக்கிற அந்த மாறாத அன்புக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்மத்திலே மகிமை உண்டார். என கரிமானவர்களே, ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்திலே எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை இங்கே நான் நினைப்பூட்டுறது நல்லது. அல்லது முச்சடியிலே தேவன் மோசையோடு பேசும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையும் நாம் மனதில் கொள்வது நல்லது. ஆகவே தேவாதி தேவன், முச்சடியிலே எழுந்திருந்த தேவன், சீனாய் மலையிலே இறங்கி வந்த தேவன், மாமிசத்திலே வெளிப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து நம்மத்திலே ஆவியாய் அசைவாடுகிறார் என்பது சத்தியம். கத்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தை நான் சொல்வேன், சபையிலே தேவன் ஆவியாய் அசைவாடுகிறார். ஆண்டவர் இயேசு யோவான் 4:24 சமாரிய ஸ்திரியோடு பேசும்பொழுது மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அவளை சொன்ன என்ன தெரியுமா? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வோம் என்ற மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை அந்த ஸ்திரியோடு பேசியிருக்கிறதை வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாரு. ஆகவே உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் பேசுகிற எனக்கும் சொல்லுகிறதாவது, வெளிப்படையான சத்தியம், எழுதப்பட்டிருக்கிற மாறாத வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார், ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு வாக்குரைத்த தெய்வம், வாக்கு மாறாத தேவன் இன்றைக்கும் நம்மத்திலே சபையிலே ஆவியாக இருக்கிறார் என்பதை தயவு செய்து ஒருவரும் மறந்துடாதேங்க. இப்ப நாம ஆவியாட பிரசன்னத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கிறோம். இங்கே தேவன் நம்மோடு இடைபடுகிறார், இங்கே தேவன் நமக்குள்ளே செயல்படுகிறார், இங்கே தேவன் நமக்குள்ளே தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆகவே நம்மை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்திலே தேவனுடைய சமூகத்திலே நாம் வைப்போம். ஆண்டவரே என்னை சந்தியும், ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன், என்னை சுத்தமாக்கும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று வேதம் நமக்கு சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நம்மத்திலே மகிமைப்படுவதா ஸ்தோத்திரம். சரி, திரும்ப படிங்க 12:1 சத்தமா படிங்க. இந்த வசனத்தை நாம மனப்பாடம் பண்ணினா நல்லா இருக்குமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படி.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்.
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இதுவே
நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
இப்ப என்ன கொஞ்சம் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாகத்தான் அதிக நேரம் நாம் ஆண்டவரை பாடி துதிச்சோம் இல்லையா? ஸ்தோத்திரம். பட் தி பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்றது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் என்ன சொல்லப்படுது? பரிசுத்தர். கீப் இட் யுவர் மைண்ட். நான் சொல்றது கொஞ்சம் சிந்தியுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர். அப்ப யார் அந்த இஸ்ரவேலர்? சந்தேகம் இல்லை, நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ரவேலர். மாமிசத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாகிய நாம் தான் ஆபிரகாமின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்ட இஷ்டவேலருமாக இருக்கிறபடி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இஷ்டவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவன், ஆகவே நீங்களும் நானும் இஷ்டவேல், ஆவிக்குரிய இஷ்டவேலர். அப்ப நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, நாம் அவரை துதிக்கும் பொழுது, நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மத்திலே வந்து அசைவாடுகிறார், தேவன் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். ஏன் பரலோகத்தை குறித்து நாம் வேதத்தில் பரிசுத்த வேதத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது ஹெவன் என்றாலே இட் இஸ் ஃபுல் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். பரலோகம் என்றாலே வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது, பரலோகம் என்றாலே துதியினாலும் தொழுகையினாலும் ஆராதனை கண்டாலும் நரம்பு இரவும் பகலும் இடைவிடாமல் பரிசுத்தர், தி ஹையஸ்ட் வேர்ட் இன் தி ஹையஸ்ட், பரலோகத்திலே தேவதூதர்களால் பயன்படுத்தப்படுகிற மிக பெரிய சொல் என்னவென்றால், மிக 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 வல்லமை உள்ள பவர்ஃபுல் வேர்டு என்னவென்றால், பரலோகத்தில் தேவதூதர்களால் தேவனை தொழுது கொள்ள பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அங்கே அவருக்கு மேலாக கேருபீகள் சேராங்கீகள் நின்று கொண்டு என்ன சொன்னார்களா, பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இதே காரியத்தை வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று நான்கு ஜீவன்கள் 24 மூப்பர்களும் இரவும் பகலும் இடைவிடாமல் தேவ சமூகத்தை தொழுது கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற கர்த்தர். ஆகவே ஆவிக்குரிய இஷ்டவேலராகிய நாம் சபையாக கூடி வந்து தேவ சமூகத்திலே தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் அந்த துதிகள் மத்தியிலே நம்மத்திலே இறங்கி வருகிறார். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு சபையிலே கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தான் அந்த ஆவிக்குரிய இஷ்டவேலர். ஆனால் சொல்ல வர காரியம் என்னவென்றார், இஷ்டவேலின் துதிகளுக்குள் வாசமுள்ள தேவரின் பரிசுத்தர். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்கிற துதிகளுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுவனுமாக இருந்தா தேர் இஸ் எ கண்டிஷன், அங்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது நாம் அறிவோமே, அது குறிப்பா இந்த தேசத்தில் எந்த 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 நிர்வாகத்துக்கு போனாலும், எந்த நிறுவனத்துக்கு போனாலும், எந்த வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் அங்கே சில நிபந்தனைகள் இருக்கிறது நாம் பாருங்க. அல்லது போனா ஒரு ஃபார்ம் தருவோம், அன்ட்ராக் தருவாங்க, எல்லாத்தையும் ஹவுஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் நிரப்பு நிரப்பு நிரப்பு, கிவ் யூ டீடைல் அண்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். உலகத்தின் காரியங்களுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனைகள் அடுக்கப்படுமாக இருந்தால், உன்னதமான தேவனுக்குரிய காரியத்தில் மாத்திரம் நாம இலகுவாக எடுத்துக்கொள்றதுக்கு நியாயமா? என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆவிக்குரிய இஷ்டவேலாகிய நாம் செய்கிற துதிகளின் மத்தியிலே தேவன் வந்து வாசம் பண்ணப்படுமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய பரிசுத்தம், தேவன் விரும்புகிற அந்த அடிப்படை பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் காணப்படும். நான் சொல்றது தயவு எனக்கு சேர்த்துதான் நான் போதிக்கிறேன். பரிசுத்தம் இல்லாம நாம என்னதான் செஞ்சாலும் அவர் அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அவர் அடிக்கடி ஆண்டவர் நான் ஜெபிக்கிறது, ஆண்டவரே நாங்கள் பாடப்போற பாடுகள், நாங்கள் செலுத்த போகிற துதிகள் உமக்கு பிரியமாக இருக்க, உமக்கு ஏற்றதாக இருக்கணும். யாருக்கு பாடுகிறோம், யாரை பிரியப்படுத்த பாடுகிறோம், யாரை மகிமைப்படுத்த பாடுகிறோம், தேவாதி. So we are dealing with God. Because we are God's people. We are God's folk. தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய உலகத்தில் இருக்கணும். இதை வந்து செய்ய முடியாது. ஆனா நமக்கு அந்த ரைட் இருக்குது, தேவனை தொழுது கொள்வதுக்கு. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் நாம் அவரை தொழுது கொள்கிறோம். ஆவிக்குரிய இஷ்டவேலராகிய நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். அதை தேவனிடத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால், தேவனை தொழுது கொள்பவர்கள் பரிசுத்தமாக வர ஆராதிக்கணும். ஆகவேதான் இங்க வசனம் சொல்றது, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே அக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்தவேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. சபை தேவனுடைய பார்வையில எவ்வளவு அழகாக இருக்கு, ஆனா உள்ளுக்கு பிரச்சனை இருக்குது, உள்ளுக்கு முரட்டாட்டங்கள் இருக்குது, உள்ளுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஷ்டமேலே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகா, தேவன் சொல்றாரு சபையை பார்த்து அது எவ்வளவு அழகாக இருக்குது, அது பரவி போற ஆறுகளைப் போல, கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல் நறுமணம் கண்மலுறது, கத்தரது முகர. இப்படி காரியம் இருக்க, இப்படி சத்தியம் இருக்க, கத்தருடைய சபையை குறித்து கொச்சப்படுத்துறதுக்கும் கத்தருடைய சபை குறித்து கண்ட மாதிரி கதைக்கிறதுக்கும் எவருக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்கிறேன். சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு, ஒரு ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்றாங்க. இங்க கேளுங்க, எல்லாத காதுகளும் கேட்க சொல்ற கேளுங்க, ஐ ஸ்பீக் தி ட்ரூத், அது சோத்துக்கு சரி ஆனா சபைக்கு சரிப்பட்டு வராது. ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட், அது சோத்து பானைக்கு சரியா இருக்கலாம் ஆனா சபைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் தெரியுமா, சோறு அவிஞ்சுட்டு பார்க்க ஒரு சோரை எடுத்து பார்த்தா தெரியுதா, உண்மைதான். ஆனா சபை எப்படி இருக்குன்னு பார்க்க ஒரு மணி எடுத்து பார்க்கறது எந்த விதத்தில் மட்டும் பைபிள் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னா தெரியுமா, அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருது. சர்தையிலும் தங்கள் சஸ்திரத்தை அசுசிப்படுத்த சிலர் உண்டப்பா, சர்த சபை ஒரு செத்த சபை தெரியுமா உங்களுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, அங்கேயும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத தங்கள் ரட்சிப்பை இழந்து போகாத சிலர் எனக்கு உண்டு, அவர்களை நான் நியாயந்திருக்க மாட்டேன், அவர்கள் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் இப்படியாய் சொல்லியிருக்க, உலகத்தின் பல மொழிகளை கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய சபையோடு ஒப்பிடுகிறது மொத்த குரட்டாட்டம் என்று கர்த்தரின் முன்பாக. ஆகவே ஆண்டவருடைய சபையை குறித்து கொச்சப்படுத்தவர்கள் யாக்கிறதை, ஏனென்றால் இது தேவனுடைய சபை. ஏன் தெரியுமோ, இது உன்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிச்ச மந்தை என்று வேதவசனம் தெளிவாய் சொல்றது. ரட்சிக்கப்பட்டு இங்கும் கதிரில உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறாரப்பா, இங்க உட்கார வச்சிருக்கிறார் தன்னுடைய சபையிலே, தன்னுடைய சரீரமாகிய சபையிலே அங்கங்களாக தங்கங்களாக அவயவங்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்க. சத்தியம் இப்படி இருக்கு, சபை குறித்து இப்படி அப்படியெல்லாம் கதைக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ சமூகத்தில் நான் சொல்றேன் கேளுங்க, கத்தனவுளுக்கான சொல்றேன் கேளுங்க, சபை குறித்து கொச்சப்படுத்தி அப்படி இப்படி அத்தனை பேரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஏன் தெரியுமோ, இது அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிச்ச சபை, இது அவருடைய மனவாட்டி, இது அவர் நேசிக்கிற சபை. ஆகவே நம்முடைய சபை மாத்திரம் இல்ல, எல்லா சபையிலும் சேர்த்தா சொல்றேன், எந்த சபையும் எவரையும் கொச்சப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சபையை நிர்வகிக்கிறார், அதுல பிழைகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அவர் அதை சரிப்படுத்திக் கொள்வார், அது அவருடைய வேலை. ஆகவே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நாம எல்லாம் தலையிட்டு கண்டமா சபைகளை குறித்து கதைக்கிறது எல்லாம் தேவனுக்கு விரோதமான குற்றம் என்று சத்தியத்தின்படி தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் சபை குறித்து கதைக்கிறதுல கவனமா இருக்கு. ஓகே, பிழைகள் இருக்குது, திருந்த வேண்டிய காரியங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனால் திருந்த வேண்டியவர் திருந்துவார், இன்றைக்கு திருந்தாவிட்டாலும் நாளைக்கு அதை திருந்தார். வந்த பைபிள் வேதம் சொல்றது, விழுந்தாலும் எழுந்திருந்தாலும் அவரே அவனுக்கு உத்தரவாதி. ஆகவே இன்றைக்கு ஒரு பிளவரலாம், நாளைக்கு அவன் திருந்தலாம், கத்தரவனை மன்னிக்கலாம், மறக்கலாம். நீங்களும் நானும் யார் அவர்களை நியாந்தி. ஆகவே கண்டுபிடி கதைக்கிறதும் கண்டுபிடி காரியங்களை தங்களுடைய புத்தியை எடுத்து கதைக்கிறவன் குறித்து யாக்கிறதாக கத்தருக்கும் நான் சொல்றேன். தங்கதங்க புத்தி ஏற்றபடி ஆவிக்குரிய காரியங்களை கண்ட மாதிரி கதைக்கிறது குறித்து கவனமாருங்க கத்தருக்கு முன்பாக கண்டிப்பாக சொல்லுகிறேன். ஏன்னா தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவர் நியாய திருப்பு தேவனுடைய கரங்கள் இருக்கிறது. ஒருவரே ஒருவர் நியாயத்திற்காதபடி தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக இருந்தார் நம்முடைய ஆத்மாவை தப்பித்துக் கொண்டதுக்கு வழி இருக்குது என்று சத்தியத்தை சொல்றேன். ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். திரும்ப படிங்க 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனையின் அடுத்த பக்கம் என்னவென்றால், நம்முடைய சரீரங்களை, ஹலோ, நம்முடைய சொந்த சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொள்ள. இப்ப நான் கேட்கிறேன், தன் சொந்த சரீரத்தை பகைத்தவன் யார்? எல்லோரும் நம்ம சொந்த சரீரங்களை பேடி பாதுகாக்கிறது. சரிதான், முகத்திலும் ஒரு 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 கருப்பு புள்ளி வந்தாலும் அதை போய் பார்த்து அதை எப்படி ஏதாவது ஒரு பருவந்தாலும் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அப்படி செய்யற இப்படி செய்யறோம் அப்படி பூசுறோம் இப்படி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படியாவது நம்ம நம்ம சரீரத்தை நம்ம எல்லாரும் பாதுகாக்கிறோம் பேணிப்பாங்க. வாஸ்தவம் தான், ஒரு தப்பு இல்லை. ஆனா நம்ம சரீரத்தை நாம் மதிக்கிற, நாம் நேசிக்கிற, நமக்கு மிகவும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற நம்ம சரீரங்களை, நம்ம உடலை ஆண்டவருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. கட்டாயமாக அல்ல, பலவந்தமாக அல்ல, ஆண்டவர் நம்முடைய கழுத்தில் பிடிச்சி ஒப்பு கொடுன்னு சொல்லி நம்ம தள்ள போடுதல். ஆனா சத்தியத்தை கேட்டு மனப்பூர்வமாக நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். இப்ப நாம் ஒரு வசனம் நாம் வாசிக்க போறோம். ஒண்ணு குருதி சீக்கிரம் வாங்க, ஏன்னா முதலே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு சீக்கிரமா முடிப்பேன். ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் அஸ் சூன் அஸ் பாசிபிள். என்ன எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்று கொரிந்தியர் 3:16-17. என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நேரம் போட போறேன். ஒன்று கொரிந்தியர் 3:16-17 வசனத்தை நான் வாசிப்பேன்.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
இங்க பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்க. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹலோ, என்ன கவனிங்க, சத்தமா சொல்றேன், என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரமும் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயம் என்பதை மறந்துடாது. கீப் இட் யூர் மைண்ட் டீப்லி. ஐ சே இட் அகைன், ஐ சே இட் அகைன், ஐ நோ வாட் ஐ ஆம் சேயிங். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரமும் உடலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்பதை நான் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஆகவேதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தியிருக்கக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்முடைய சரீரங்களிலே செய்து பாப கிரியைகளுக்கு நம்முடைய அவயவங்களை படைத்து பரிசுத்த குளைச்சலுக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறது தேவனுக்கு விரோதமான அப்பட்டமான பாவமாகும். பிகாஸ் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் வெரி சாஃப்ட் என்று தெரியுமா, மிகவும் மென்மையானவர், மிகவும் சாஃப்டானவர்.
நீங்கள்
தேவனுடைய ஆலயம், ஹலோ, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நான் தேவன் தங்கியிருக்க, தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம், படிங்க.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா?
அறியாதிருக்கிறீர்களா?
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான்,
இதை கவனிங்க, ஒருவன் தேவனுடைய இந்த ஆலயத்தை கெடுத்தான். ஹலோ, கொஞ்சம் பாருங்க, எல்லாரும் கேளுங்கம்மா, எல்லாரும் கேளுங்க ஐயா, எனக்கு சேர்த்துதான் தேவோட வசனத்தை சொல்றேன், கர்த்தர் பேச சொல்றதை சொல்ற, கேளுங்க கேளுங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடு, படிங்க இந்த வசனத்தை.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை,
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
அவனை தேவன்
கெடுப்பார், அவனை தேவன் கெடுப்பார். ஏன் தெரியுமோ, இது தேவன் தங்கியிருக்க தெரிந்து கொண்ட தேவ ஆலயம் அப்பா. கல்லால கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்களில தேவன் குடியிருக்கிறது இல்லையே. சாலமோன் சொல்லும் பொழுது, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவனே, நீர் குடியிருக்க நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரமா? ஆகையால் தேவன் கைகளாலே கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் குடியிருக்கிறது இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் குடியிருக்க விரும்புகிற ஆலயம் நம்முடைய சரீரங்களே, மறந்துடாதீங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயமாக இந்த உடலை கெடுத்தால், ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால், கண்டபடியான அசுத்த காரியங்களுக்கு பயன்படுத்தினால், கண்டபடியான காரியங்களுக்கு இந்த சரீரத்தை விட்டு போட்டால், விட்டு கொடுத்தால், தேவன் அவனை கெடுப்பார் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்திருக்கிறாரே. நீயும் நானும் வாழுகிற உலகம் மகா பாவ உலகம், எங்கு பார்த்தாலும் பாவம் தலைபிடித்தாடி பாருங்க. ஆகவே பல விதத்திலும் பிசாசு சுத்தி தெரியுறா. யாரை விழுங்கலாம், யாரை தள்ளலாம், எவர் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவோட பிள்ளைகள், எவரெல்லாம் தேவனை நெருங்கி நடக்கிறார்களோ, எவரெல்லாம் பரிசுத்தமா வாழ்றார்களோ, அவர்களை எப்படியாவது பழைய வாழ்க்கைகளை கொண்டு போக, விட்டு வந்த காரியங்களை, நாய் கக்கிறதை திரும்ப திரும்ப தின்ன திரும்பிட்டு எழுதப்பட்டிருக்கபடி, விட்டு வந்த பாவங்களை திரும்பவும் செய்யறதுக்கு சத்துரு ஏவிட்டே இருக்கிறார், தள்ளிட்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனமே, உன் நடக்கை குறித்து கவனமாறு. தேவ ஜனமே, உன் இருதயத்தின் நோக்கத்தை குறித்து எச்சரிக்கையாரு. தேவ ஜனமே, உன் வாழ்க்கை நோக்கத்தை குறித்து கவனமாறு. கத்தோட சத்தத்துக்கு இன்றைக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயானால், வரும் நாட்களிலே வரும் பயங்கரமான காரியங்களுக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள ஒரு வழியும் கிடையாது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் முழுக்க நான் போராடினேன் ஆண்டவர் இந்த தலைங்கத்தை நான் மாத்துறது தெரியுமா. நீங்களும் நானும் இந்த சரீரம் தேவன் தங்குற ஆலயம், நமக்கு ரைட் கிடையாது இதை கெடுகிறது. நாம் என்ன சொல்றோம் தெரியுமா, இது என்னுடைய என்னுடைய சரீரம், மை பாடி, என்னுடைய சரீரம், எந்த விருப்பப்படி எல்லாம் செய்வேன். ஓகே, ஆனா மறந்துடாது உண்ட சரீரம் தான். ஆனா உனக்குள்ளே அடிக்கடி சொல்ற ஞாபகம் இருக்குதோ, உங்களுக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்க, எனக்குள்ள ஒருவர் வாழ்றார், அவர் ஆவியாய் எனக்குள்ள வாழ்றாரப்பா. அதான் நாம வாசித்து பார்த்தா சொல்லுது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவரும் இதை கெடுக்கிறதுக்கு ரைட் இல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ஆலயம் இல்லையப்பா, உலகத்தில் இருக்கிற எவ்ரிபடி தேவனுடைய ஆலயம் இல்லையப்பா. ஆனா நீ தான் தேவனுடைய ஆலயம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஆகவே பாவத்தோடு விளையாடக்கூடாது, பரிசுத்த குளிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது. உன் இதயத்தில் நீ டெக்ளேர் பண்ற இல்லையா, படாட சொன்னாரு, டிஎன் வசனத்தை புறக்கடித்தபடியால் நாடுடைய ராஜாவாக நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மணந்துரும். இல்லையே, வைத்த இடத்திலிருந்து விளக்கு தட்டிருந்து அகற்றி போறாரு. தேவன் நம்மை அழைத்திருக்கிறது உண்மை. கர்த்தருக்கு பாவிகளும் பரதேசிகளும் ஒருவருக்கு உதவாம கிடந்த நம்மை தூக்கி எடுத்து தன் சொந்த ரத்தத்தினாலே கழுவி தேவோட பிள்ளைகின்ற முத்திரை தரைத்து தேவராட்சியத்தை சுதந்திரித்துக் கொண்டதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்க தேவ கூட்டம் அல்லவாடா. அழிந்து போகிற அசுத்தமான பாவ கிரியைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அழிந்து போவாதே. ஒரு காலத்தில் பாவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட நம்முடைய அவயவங்களை நீதியின் அவயம் அவயவங்களாய் ஆயுதங்களாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க கடவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஒரு காலத்தில் பாவங்களை செய்தோம், பாவத்தை பச்சு தண்ணி போல குடித்தோம், மனம் போல வாழ்ந்தோம், மனம் போல ஜீவித்தோம், எங்க போக விரும்பினோம், எல்லாமே செஞ்சோம் ஐயா. கண்டது என்ன, கண்ட மிச்சம் என்ன, பாவங்களை செய்து மனம் போல வாழ்ந்து கண்டது என்ன, மிச்சம் என்ன, இதை நாம் யோசிக்கிறது இல்லையோ. நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கையினாலே நாம் கண்ட மிச்சம் என்னப்பா. பட் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்துக்கு நேராக இருந்த நம்மை இரக்கமுள்ள தேவன் நம்மை கண்டுபிடித்து தன் ரத்தத்தினாலே கழுவி தமக்கு பரிசுத்த வாழ்வு தந்திருக்கிறாரே. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக முத்திரம் குத்தியிருக்கிறாரே. நீங்கள் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம், கிடைக்க எனக்கு ரைட் இல்ல. எனக்குள்ள வாழுகிற ஆவியானவர்கள் நான் துக்கப்படுத்திடக்கூடாது. பிளீஸ் டேக் அ டிசிஷன் வித் யுவர் ஹார்ட் ரைட் நவ். உனக்குள்ள வாழுகிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார். உலகத்தின் பார்வைகள் காரியங்களிலே உன் மனதை செலுத்தி அழிந்து போகாது. தேவனுடைய வழிகளில் நடக்க தீர்மானம், தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க உன்னை விட்டுக் கொடு, செத்து போக மாட்டாய், வாழ்வாய். தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை வாழ வைக்கும். தேவன் ஒருவரே நம்மை வாழ வைக்க வல்லவர். ஆகவே அருமையான தேவ சரவே, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும். நம்முடைய சரீரம் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம். ஒருவன் இதை கெடுத்தால் நான் அவரை கெடுப்பேன். சீக்கிரம் போறேன், என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம், எல்லாரும் பாருங்க, எல்லாரும் திருப்புங்க. அதுல 23வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை படிக்க கேட்போம்.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
கொஞ்சம் போறங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கம்மா. தங்கச்சி மாறு பிள்ளை, யங் பீப்புள், பிளீஸ் டேக் யூ பைபிள், டேக் யூ பைபிள். சேர்ச்சுக்கு வரைக்கும் ஒருவரும் பைபிளை மிஸ் பண்ணாது, வேதத்தை கொண்டு வர வெக்கப்படாதே. கடந்த வருஷங்களிலே ஒரு கருப்பின பெண் உலக அழகு ராணியாக தெரிவு செய்யப்பட்டார். அவளை போய் இன்டர்வியூ பண்ணாங்க. அவ கேக்குறா, ஒருத்தருமே இல்லாத ஒரு தனி தீவுக்கு உன்னை மாத்திரம் அனுப்பினார். ஒரே ஒரு பொருளை மாத்திரம் நீ எடுத்துக்கொண்டு போகலாம்னு வச்சுக்கோ, நீ எதை எடுத்துட்டு போவா அப்படின்னு கேக்குறா. அவன் கேட்கிற கேள்விப்பார். அப்ப அவன் சொன்னாள், பட்டண்டு படிச்சண்டு பதி சொன்னார். கேக்க சந்தோஷப்பட்ட உலகத்தின் கண்கள் அவளை பார்க்கு, என உலக அழகிறான். அவன் சொன்னார், டேக் த பைபிள், இட் இஸ் காட்ஸ் வேர்ட். இதுக்கு இணையாக என்ன உண்டு? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. அவ இத்தனை பேர் இதை சுவைக்கிறான், எத்தனை பேர் இதை விரும்பி படிக்கிறான், எத்தனை பேர் இதை தியானிக்கிறான். நான் அண்மையில் ஆண்டவரே சொல்லி மரத்தப்பட்ட ஒரு காரியம் எடுத்து, ஆண்டவரே நான் பல தடவை இந்த வேதத்தை படிச்சு முடிஞ்சிருக்கேன், ஆனா ஒரு காரியத்தில் நான் ரொம்ப குறைச்சல் உள்ள, என்ன தெரியுமா? நான் படிக்கிற அளவுக்கு வேத வசனத்தை தியானிக்கிறது பப்ளிக்கா சொல்றேன். அதுக்காக ஆண்டவரை நான் மனப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய முடியாது. இன் பிட்வீன் நான் ஒரு காரியம் சொல்றேன், செய்தி இடையில ஏன் மனதில் வருதோ தேவன் அறிவார். எனக்கு அறிவுமான தேவனோட பிள்ளைகளே, வேதத்தை வெறுமனவே வாசிக்கிறவர்களாக நின்றாதே. நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியை கொஞ்சம் யோசிங்க. அதைத்தான் பைபிள் மெடிடேஷன், அதைத்தான் தியானம் சொல்றோம். நான் வாசித்த வேத பகுதியிலே தேவன் என்ன சொல்றார், நான் எதற்கு கீழ்ப்படியணும், நான் எதை செய்யணும், எதை விட்டுவிட வேணும், ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அது கொஞ்சம் யோசி. நிச்சயமாக தேவனோடு பேசுவார். நான் தியானிக்கையில் எனக்குள் அக்கினி மூண்டன. சங்கீதக்காடு அனுபவம் ஏன் நம்முடைய வாழ்வில்? எத்தனையோ தடவைகள் நான் பார்த்திருக்கேன், தேவனுடைய வசனத்தை நான் தியானிக்கிற போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ பத்தி எரிவது போல ஒரு உணவு நான் பல தடவைகள் அனுபவித்தேன். எனக்கு தெரியும் இது தேவனுடைய வசனம். கரிம தேவட பிள்ளைகள், அவர்களுக்கு அன்பா சொல்றேன், நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியை கொஞ்சம் நேரம் எடுத்து உட்கார்ந்து அதை கொஞ்சம் தியானிங்க. என்னத்தை நீங்க வாசிச்சீங்க, அதுல ஆண்டவர் என்ன சொல்றார், எதற்கு நான் கீழ்ப்படியணும், எதை நான் விட்டுவிடப்படணும், எதை நான் செய்யணும், எதை நான் செய்யக்கூடாது. ஜஸ்ட் ரிமைன் இன் காட்ஸ் வேர்ட். கொஞ்சம் நெல்லு, கொஞ்சம் நிதானி. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பலனுள்ளதாக, பயனுள்ளதாக. அவர் வேதம் வாசிக்க வேண்டுமே என்கிறதுக்காக கட 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 கட. ஏன்னா நாம வாழ்ற உலகம் தான் அவசர உலகம் ஆயிடுது. எல்லாம் இன்ஸ்டன்ட், எல்லாம் ரெடிமேட். நூடுல்ஸ் வருது ரெடிமேட்டா, ரைஸ் வருது ரெடிமேட்டா, பச்சி வருது ரெடிமேட்டா, பழங்கள் வருது ரெடிமேட்டா. ஏன்னா டைம் சக் 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 சக். இந்த அவசர உலகத்துல வேதத்தை வாசித்து யோசிக்கிறதுக்கு நமக்கு ஏது டைம் என்று மனதில் சொல்லாதிருப்பாய. என் மனதில் நான் அப்படி எண்ணாதிருப்பேனார். தேவசம் இரவும் பகலும் கத்தடை வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன், இரவும் பகலும் கத்தடை வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களை ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரம் மரம் போல செய்வதெல்லாம் பாருங்க. சம்மர் எல்லாம் சிரிச்சிட்டு நிக்குது பாருங்க, பச்சை எவர்கிரீன். ரெண்டு மூணு மாசம் போன எல்லாத்தையும் கொட்டிட்டு கம்பும் தடியுமா நிக்கு என்ன மர சொல்லும், திஸ் இஸ் விண்டர் சொல்லு அல்லது திஸ் இஸ் சம்மர் சொல்லு. இங்க நல்லா தெரியுது இல்லையா, விண்டர் சம்மர். ஆனா இப்படித்தான் சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்கு. கொஞ்ச காலம் பச்சையா இருப்பாங்க, நல்லா பூத்து குலுங்கி அட 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 இந்த பிரதரை பார்க்க சந்தோஷமா இருக்கு, நல்லா ஜபிக்கிறாரு, நல்லா வேதத்தை வாசிக்கிறாரு, நல்லா ஊழிய செய்யறாரு, நல்லா ஆண்டவனு வாழ அட அட. திடீர்னு பார்த்தா விண்டர் வந்துடும், எல்லாவற்றையும் கொண்டிட்டு கம்பும் தடியுமாக எல்லாம் காஞ்சி என்னப்பா எல்லாம் போச்சுது போகும். பைபிள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரம் எவர் அவன் தேவனுடைய வசனத்தை கிரமமாக தியானிக்கிற மனுஷன் இலை உதிராத மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறான். சொல்லப்படுது ஆசீர்வாதம் அவர் செய்வதெல்லாம் ஏன் தெரியுமா, செய்வதெல்லாம் வாழ்க்கை தேவ அவடு கூட தேவனோடு வாழ வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனம் எவ்வளவு அவசியமா. எனக்கு தெரியும் சில பேர் பார்த்தா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்காக ஆண்டவருக்கு சோதரம். ஆனா பைபிள்ல ரொம்ப பூவரா இருப்பாங்க. எனக்கு தெரியும் சபையில நீங்க எனக்கு நான் உன் ஆடுக நிலைமை என்னென்ன அறிந்து கொண்டு பைபிள் சொல்லு. அதுபோல நான் உங்களுக்கு முதலும் சொல்லியிருக்கேன், உங்க எல்லாரும் குறிச்சு எனக்கு ஒரு பிகர் இருக்கு. அதுபோல என்ன குறிச்சு நீங்க ஒரு பிகர் வச்சிருப்பீங்க, அது சொல்லாம எனக்கு தெரியும். காட் நாஸ் எவ்ரிதிங். பட் எனக்கு தெரியும் உங்கள பலருக்கு வேத அறிவு ரொம்ப புவரா இருக்கு. ஓப்பனா சொல்றேன், ஓப்பன். இதை நான் இவரை குட்டுப்படுத்த இல்லை, இது வேதனைக்குரிய ஒரு காரியம். ரொம்ப புவரா இருக்கு, ஆனா வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. ஒரு தடவை கூட ரெகுலராக பைபிளை வாசிச்சு முடிச்ச அனுபவம் இல்லை. அவ்வப்போது அட்டையை தட்டுறது, மட்டையை தட்டுறது, கம்புற பகுதியை வாசிக்கிறது, முடிக்கிறது, ஓடுறது. சோ என்ன வாசிச்சோம் தெரியாது, ஆனா பைபிள் வாசிச்சேன். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சமாளிபிகேஷன் பண்றதுக்காக நாம வாசிக்கிறோம் இல்லையா. அதுபோல ஏதோ ஒரு விதத்தில் கத்தரை தேடுறோம் என்று ஒரு நோக்கம் நமக்குள்ள இருந்துடக்கூடாது. பாருங்க பாருங்க. ஆகவே நான் அன்பா சொல்றேன், தேவனுடைய வேதத்தை தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாக வாசித்து அதை தியானிக்க கற்றுக்கணும். நான் வாசித்த பகுதியில் தேவன் எனக்கு என்ன சொல்ற, பிரசங்கம் பண்றவர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா, பிரசங்கம் பண்றதுக்காகவே பைபிளை படிப்பாங்க. எனக்கு சேர்த்துதான், பிரசங்கம் பண்றதுக்காகவே பைபிளை வாசிப்பாங்க. ஆனா நமக்கு நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் என்ன பர்சனலா சொல்றாரு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அல்லது போனா ஊருக்கு உபதேசம் பண்றதுமாய் போயிடும், நமக்கு அல்ல. எனக்கு அறிவாரு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். இது தேவனுடைய ஆலயம், இதை நாம கெடுத்துடக்கூடாது. படிங்க 4:23. நான் சீக்கிரமா முடிப்பேன் சொல்லியிருக்கேன் இல்லையா, முடிக்கிறது ட்ரை
பண்றேன்.
நீதிமொழிகள் 4:23. எல்லாரும் பாருங்கம்மா, எல்லாரும் பாருங்க. புடி ஐஸ். அப்போ இந்த தேவனுடைய வசனத்தை பேர் உங்களுடைய கண்களை பதியுங்க, மனதையும் பதியுங்க, வேறு படி.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்.
எல்லா காவலோடும், ஹலோ, எல்லா காவலோடும் என்னத்தை காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை காத்துக்கொள். என்ன கவனிங்க, தயவு செய்து கொஞ்சம் பிளீஸ் டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். பிளீஸ் மற்ற பைபிள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. நான் சொல்றேன் கேளுங்க, அடிப்படையே இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. இதை குறித்து அடிக்கடி பேசியிருக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. ஏ இங்க இருந்து என்ன புறப்படுதா, ஜீவ ஊட்டு புறப்படும். ஆனா நாம் இதை ஏற்ற விதத்தில் காத்துக்கொள்ளாவிட்டா இங்க இருந்து நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, நம்ம இருதயத்தை சரியாக நாம காவல் போட இல்லையானா இதுக்கு இருந்து அசுத்த ஊத்துகள் தான் புறப்படும், வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தும், வாழ்க்கையில அருவறுப்புகள் மிகுந்து போய்கிட்ட. ஆகவேதான் பைபிள் சொல்றது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளப்பா, இன்னொருவன் உன்னுடைய இருதயத்தை காக்க முடியாதப்பா, உன்னுடைய இருதயத்தை நீ தான் காக்க முடியும், என்னுடைய இருதயத்தை நான் தான் காத்துக்கொள்ள முடியும். எந்த பக்கம் வேலி போடணும், எந்த பக்கம் கதவை பூட்டணும், எந்த பக்கத்தால பிசாசு வருகிறார், என்ன 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 வேஷத்துல பிசாசு வருகிறார், என்ன விதத்துல பிசாசு வருகிறார், அந்த பக்கத்தை கதவை போட்டு அம்மா ஏவாளுக்கு என்ன வீக்னஸ் இருக்கின்றத பிசாசு கண்டுட்டான். என்ன தெரியுமோ, அவளோட பேசி அந்த பழத்தை பறிச்சு புசிக்குவன். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, பைபிள் தகுது அவளதை பார்த்து இச்சித்து பறித்து புசித்தாளாம். அவளுக்குள்ள அந்த பழத்தின் மேல் இருந்த இச்சை, அந்த இதய கதவுக்குள்ள அவள் திறந்த பகுதி பாருங்க, அவள் பூட்ட வேண்டிய இடத்தை பூட்டே இல்லை, காவல் வைக்க வேண்டிய இடத்தை காவல் வைக்க இல்லை. ஆகவே இச்சையின் வடிவிலே சத்துரு உள்ள வந்து எல்லாவற்றையும் கெடுத்து போட்டான் பாரு. அம்மா தம்பி தங்கச்சி எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கோ, எங்க கதவை போட்டோன்னு போட்டு இச்சையின் ஆவி இந்த உலகத்துல அலைஞ்சு கொண்டே இருக்குது, அசுத்தமானவர்களை அல்ல பரிசுத்தமானவர்களை கெடுக்க, பரிசுத்தமாய் வாழ விரும்புறவர்களை பின்னுக்கு தள்ள அந்த அசுத்த ஆவிகள் அலைஞ்சு கொண்டே இருக்குது என்பதை உண்மை. நான் உங்களுக்கு முன்பு சொன்ன ஒரு காரியத்தை என் மனத்துக்கு ஞாபகப்படுத்த சொல்றேன் கேளுங்க. ஒரு தடவை நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஒரு தடவை ஒரு தேவன ஊழியக்காரன் ஒரு குறிப்பிட்ட தேசத்துல சுவிசேஷ பிரசங்கம் பண்றதுக்கு போய் ஏர்போர்ட்ல இறங்கி நடந்து கொண்டு போயிருந்தா, ஏர்போர்ட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்க, ஏர்போர்ட்டுக்கு நடந்து கொண்டு போய் இருக்கும் பொழுது திடீரென பார்த்தா அவருக்கு சிமோக் பண்ணணும் போல இருந்தது. இவருக்குள்ள தேவ மனுஷன் சுவிசேஷ பிரசங்கம் போனார், வல்லமையான ஒரு தேவட ஊழியக்கார், வல்லமையான தேவட ஊழியக்காரே சத்துரு தாக்குவா என்பதை நான் மறந்துடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் பிசாசு தாக்கு என்பதை நாம மறந்துடக்கூடாது. என்ன சொல்ல போனா, எங்கு தேவனுடைய கண் இருக்குதோ அங்கதான் பிசாசுடைய கண்ணு வருது. இப்படிப்பட்டவர்களை விட்டுதான் நமக்கு ஆபத்து, நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து. செத்து போன பறவைகளை சுட வேண்டிய அவசியம் இல்லையே, உயிரோடு இருக்கவங்களைதான் குறி வைப்பான் பிசாசு. ஆகவே நீ பாபம் அவன் போட்டுருவான், ஆனா ஆண்டவரோடு நெருங்கி வாழணும் கத்தருக்காக இதாவது சேர்ந்து துடிக்கிற உள்ளங்களை லக்கு வைப்பான். ஆனா உன்னதமானவட மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலிலே தங்குவான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன் கண்களால மாத்திர நீ அதை காண்பாய் என்று வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டா. நம்மை சுத்தி மில்லியனோ பில்லியன் அசுத்த ஆவிகள் இருந்தாலும் என்னங்க, உலகத்தில் இருக்கிற பார்க்க நம்மோடு இருக்கிற பெரியவர். ஒரு அலேலியா சொல்லுங்க, அலேலூயா. நம்மோடு இருக்கிற ஆகவே எத்தனை 1000 அசுத்த ஆவிகள் அலைஞ்சு தெரிஞ்சாலும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற பெரிய கத்தோடைய தாபத்துக்கும் பயம். சோ இந்த தேவ ஊழியக்காரர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் அவருக்கு சிமோக் போல இருந்தார். இப்ப இவருக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், போராட்டம். அப்ப இவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியும், எங்க எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணணும் போல இருந்தார். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பொருத்தமான இடம் கிடைக்கல. கடைசி இடத்துல டாய்லெட்டுக்குள்ள போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் சிமோக் பண்ணேன், சேன் சிமோக்கிறேன், ஆனால் என்னை அதிலிருந்து விடுதலையாக்கி எனக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டு. உங்களுடைய ஊழியக்காரன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு ஒரு விருப்பம் எனக்கு என்னை அலக்களிக்கிறது, தயவு செய்து எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் என்று டாய்லெட்டுகள் போய் ஜெபமணிக்கு தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இந்த இடத்துல இந்த ஆவி, இந்த இச்சையின் ஆவி அதிகமாக கரிய செய்ய அதை கடிஞ்சு ஜெபமணன்னு சொன்னார். சில இடங்களில் சில அசுத்த ஆவிகள் அதிகமாக கரிய செய்வார். நம்ம நாட்டில் அதிகமாக பில்லி சூனியங்கள், செய்வின சூனியங்கள், எந்த சுவிசேஷ கூட்டத்தை வச்சாலும் எப்படி 2-3 ஆடும். எங்கும் நம்ம நாட்டில் இந்த பில்லி சூனியம் அதிகம் இலங்கை கிழக்கு பகுதியில் மிக அதிகமாக காணப்படும். பில்லி சூனியங்கள், செய்வின சூனியங்கள். நான் இப்ப கேள்விப்படுறேன், யுத்தத்துக்கு பிறகு இப்ப திரும்பவும் அது அதிகமாக நம்ம நாட்டில் பெருகிறேன். நம்ம நாடு கெட்டு போறதுக்கு இதுக்கு ஒரு விக்கிரக ஆராதனைகளும் செய்வின சூனியங்களும் நம்ம நாடு கெடுக்குது பாருங்க. இதுல இருந்தெல்லாம் அந்த மக்களை விடுதலை ஆக்குறதற்கு அந்த தேசத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய நட்சியத்தை நாம் அறிவித்தே ஆகணும். கத்தோட நாமத்து மாடு என கருமான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த ஆவி இந்த இடத்துல அதிகமாக கிரியை செய்து அதை கடிந்து ஜெபம் பண்ண சொல்லி, அவர் அந்த இடத்துல இருந்து அதை கடிந்து ஜெபம் பண்ண பிற்பாடுதான் அவருக்குள்ள இருந்து ஒரு பெரிய விடுதலை. என கருமான தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு பாவங்களுக்கு பின்பாகவும் பல அசுத்த ஆவிகள் இருந்து செயல்படுது. அந்த அசுத்த ஆவிகள் தான் நம்ம பாவத்துக்கு தள்ளுகிறது. பாருங்க என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகள், அவைகளை எதிர்த்து போராட நமக்கு ஆவியின் பலம் வேண்டும். இவைகளை குறித்து எபேசியர் 6 நம்ம வாசிக்கும் பொழுது, வானம் மண்டத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுது அல்லவா. ரத்தத்தோடு மாமிசத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, வானம் மண்டத்தில் அசைபாடுகிற பொல்லாத ஆவியின் சேனை சேனை சேனையாக அணிவகுது. பாருங்க அசுத்த ஆவிகள் தேவ பிள்ளைகளை கெடுக்க, பரிசுத்தமாய் வாழ்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சேன சேன. ஆகவே இப்படியாய் சத்தியம் சொல்லியிருக்க, நீயும் நானும் ஏனோ தானோ ஒன்று வாழ முடியாது. ஆகவே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹலோ, இப்ப எங்க இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவட வசனத்தை கேட்கிறோம், தேவ பிரசனத்தில் இருக்கிறோம். ஆகவே அங்க யாழ்ப்பாணத்துக்கு போகாதீங்க, கொழும்புக்கு போகாதீங்க, வீட்டப்ப என்ன சமைக்கிறது நினைக்காதீங்க, அதெல்லாம் பாப்ப. இப்ப நாம தேவ வசனத்தை கேட்கிற நேரம் இது. இப்ப கவனிங்க, மத்தாலும் மகா மரியாலும் சகோதரிகள் தான். ஆனா இயேசு வீட்டுக்கு வந்தபோது ஒருத்தி ரொம்ப பிஸி ஆகிட்டாள். மூத்தவள் மத்தாள் என்ன அவள் என்ன நினைத்தா, தான் சேர்த்தா ரைட் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்க, பெரிய கெஸ்ட் வந்துட்டார். ஆகவே அவரை கவனிக்கொண்டு முடி கிச்சனுக்கு போய் பட்டா 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 ஆண்டவருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க, வேகமாக செய்து வேலை செய்து விரக்தி விட்டார். தன் சகோதரியை பார்த்தா அவள் போய் இயேசுடைய பாதத்தில், ஆண்டவர் நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன், பேசுங்க நான் கேட்கிறேன். அவங்க இருந்து ஆணு கேட்டுட்டே இருக்கிறார். இவ்வளவு கேட்காம போய் கிச்சனுக்கு நின்று வேலை செஞ்சுங்க. அவளை நினைச்சா தந்த சகோதரி ரோங்கு. அவள் ஆண்டவரை கவனிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாம ஆண்டவர் பேசுற வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே அம்மா ஒன்று பார்த்தேன். வேகமாக வந்தார், வந்து ஆண்டவர் என் சகோதரி என்ன தனியை விட்டு வந்திருக்கிறது, உமக்கு கவலை இல்லையா? இந்த கேள்வியை விட்டு அந்த தங்கச்சியை பார்த்து கேட்டிருக்கான், ஏண்டி என்ன தனியா விட்டுட்டு வந்தியே? நான் இந்த கிச்சனுக்கு மாடு மாறி தந்து வேலை செய்யறதுக்கு வந்தவருக்கு உபசரிக்க உனக்கு அறிவு இல்லையே? தன் தங்கச்சியை பார்த்து கேட்டிருக்கணும், ஆனா வந்து ஆண்டதை பார்த்து கேட்க அவன் பலையா அவங்க ஆண்டவர் அவன் என்ன தனியை விட்டு வந்திருக்காது, உமக்கு கவலை இல்லையோ? செம்பு எனக்கு என் சகோதரி அனுப்பு எனக்கு உதவி. அப்ப ஆண்டோட வாயில் என்று வருது வார்த்தை என்று சொன்னார். நம்ம எல்லாரும் அறிவோமே, அங்க தீர்க்க தரிசனம் வெளிப்படுது, அங்க தீக்க தரிசனம் வெளிப்படுது. மாத்தாளை குறித்த தீக்க தரிசனம், சில பேருக்கு ஜெபிக்க வாரத்துக்கு பயம். ஏன் தெரியுமோ, பச்சை பேர் வாழ்க்கையில் இருக்கிறத வெளியில சொல்லிட்டா மாத்தாள் வேகமாக வந்தார். இப்ப ஆண்டவோட வாயிலிருந்து தீக்க தரிசனம் என்ன சொன்னா தெரியுமோ, மாத்தாளே மாத்தாளே நீ அநேகம் காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிற. அவள் வந்து சொன்னது என்ன, என் சகோதரி என்ன தனியை விட்டு வந்திருக்கா அனுப்பு. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, நீ அநேக காரியங்களை குறித்து கவலை அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத ஒரு கணம் சட்டென்று ஊடுருவி பார்த்த இயேசு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறது மாத்திரம் இல்லை, அதனால நீ கலங்கிக் கொண்டிருக்கிற. இப்ப நான் தீக்க தரிசனம் சொல்றேன் கேளுங்க, இங்கேயும் அப்படிப்பட்டவர் இருக்கிறீங்க. அநேக காரியங்களை நினைச்சு கலங்கி கவலைப்பட்டு ஆட தேவடைய வசனம் என்ன தெரியுமோ, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கத்தில். நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டியதை தெரிஞ்சுக்கோ, நீ பிடிக்க வேண்டியதை பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கையில கவனிக்க வேண்டியது அவர் கவனிச்சு கொள்வார். ஏயா உன்னை ரட்சித்த ஆண்டவர உன்னை கைவிட்டு விடுவாரோ? நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, நான் உன்னை கைவிடுவதுன்னு சொல்லிதான் அவர் தான் நமக்கு வாக்குப்படு. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொண்டெல்லாம் அவர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கா இல்லையா? ஆகவே வாழ்க்கையில எந்த சூழலும் அவர் நம்மை கைவிடப் போவது இல்லையே. ஆகவே சத்தியம் இப்படி இருக்க, வாக்கு தத்துவம் இப்படி இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எடுத்து அதிகம் கவலைப்பட்டு கலங்கி என்ன பிரயோஜனம், தேவையானது ஒன்று. இப்பொழுது நாம உட்கார்ந்திருக்க தேவனுடைய சமூகம், இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுவாரு, எனக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், எனக்கு தேவை இருக்கிறது உண்மைதான், இதையெல்லாம் நிறைவாக்க நீர் ஒருவர்தான் வல்லவரப்பா, நான் அதை நம்புகிறேன், என் எதிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனை அனைத்துக்கும் உம்மிடத்தில் எனக்கு பதில் உண்டப்பா. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு மரியாதை போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருந்து அவர் வார்த்தை நாம கேட்போமாக இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீக்குவதற்கு அவர் என்ன கையாளாகிறத கடவுளா என்ன? ஏன் நாம் ஆண்டவருடைய வல்லமையை கட்டுப்படுத்துகிறோம்? உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களை நமக்குள்ள போட்டு உலகத்தவர்களை நம்மளை கற்பனை பக்கத்து விட்டு காரம் போல நான் இல்லையே, அல்லது என்னோட வேலை செய்களை போல நான் இல்லையே, அல்லது அடுத்தவர்கள் பிள்ளைகளை போல என் பிள்ளையிலே, அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி வீடு எனக்கு இல்லையே, அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி கார் எனக்கு இல்லையே, அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி கோச்சு கொள்ளாது, நகைகள் இல்லையே, உடுப்பிலேயே, அது இல்லையே, இது இல்லையே, கவலை, இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு கலங்குற விசுவாசி எத்தனை பேர்? நான் உங்களை சொல்லல, வேற யாரும் சொல்ற போல, எனக்கு அறிவான தேவட பிள்ளை, தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் காக்க முடியாதம்மா, தம்பி தங்கச்சி திறந்து கிடக்கிற கதவை பூட்டமா, சத்ரு அதுக்குள்ள வராதபடி. வாலிப தம்பிமாறு தங்கச்சிமாருக்கு நான் சொல்ற காரியம், ஸ்கூல்ல பாக்குற காரியங்கள், வெளியில போகிற வரைகிற காரியங்களை, மற்ற பிள்ளைகள் நடக்கிற நடத்தைகளை காரியங்களை பார்த்து நீங்களும் அவர்களை பின்பற்ற நினையாம இருங்க. ஏனென்றால் உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறாரு, நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். We have to have a control in our life. நம்முடைய வாழ்விலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டிய அவசியம். உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கட்டுப்பாடு இல்லாமல் வாடுகிறார்கள். அதை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? We need freedom என்கிறார்கள். எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களை ஒருவரும் கட்டுப்படுத்தக்கூடாது. நாங்கள் எங்கேயும் போவோம், எங்கேயும் வருவோம், எத்தனை மணிக்கும் வருவோம், எப்பையும் வருவோம், என்ன கோலத்தில் இருப்போம், ஒருவரும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. இது உலகத்தின் கோஷம், இது உலகம் போடுற வேஷம், இதுக்கு அவர்கள் சுதந்திரம் என்று பெயர் கொடுக்க. ஆனா உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ உங்கள் வாழ்விலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டிய அவசியம். ஆகவே எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதுவும் வாலிப நாட்களிலே திறந்து கிடக்கிற கதவு போல இருதயத்தை திறந்து பிசாசு உள்ள வந்து நுழைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தாமல் அருவறுப்பாக மாற்றிவிடாதபடி தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்க இருதயத்தை அம்மா கவனிக்க மாட்டாங்க, அப்பாவுக்கு தெரியாது, ஒருவருக்கு தெரியாது, தேவன் ஒருவருக்கும் பாத்திரம் தெரியும். ஆகவே திறந்திருக்கிற கதவை பூட்டிக்கொள் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். எந்த பக்கத்தில் காவல் போடணுமோ அந்த பக்கத்தில் காவல் போடு. எங்க உன் பலவீனம் இருக்குதோ அந்த அதுக்குள்ளால வந்து உன்னை அடிக்க பார்ப்பான் பிசாசு. ஜாக்கிரதையா இருந்து நான் உனக்கு தீர்க்கமாக திட்டமாக சத்தியத்தின்படி உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஏன்னா நாம வாடகை உலகம் பொல்லாத உலக 23 படிங்க சீக்கிரமா.
எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவா ஊற்று புறப்படும்.
அடுத்தது படிங்க,
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு
பாருங்க. முதலாவது சொல்லப்படும் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அடுத்தது என்ன வருது தெரியுமோ? வாயை குறித்து சொல்லப்படும். முதலாவது இருதயத்தை குறித்து சொல்லப்படுது, இரண்டாவது வாய், வாயின் தாறுமாறை உன்னை விட்டு அகற்று. இதை குறித்து கொஞ்சம் விவரமாக பேசலாம். ஆனா சொல்ற கேளுங்க, இப்படி நான் சொல்றதால எனக்கு கணக்கு தெரியும் அர்த்தம் இல்லை. ஆனா இதை குறித்து பேசுறது வேதத்தில் ஏராளமான காரியம். நான் சொல்ற தயவுசெய்து கேளுங்க, வாயின் தாறுமாறுகளை நம்ம விட்டு அகற்ற. கர்த்தருக்கு முன்பாக அன்போடும் கண்டிப்போடு நான் சொல்ற ஒரு காரியம், அடிக்கடி இது போதிக்கப்பட்டாலும் அடிக்கடி மீறப்படுற ஒரு காரியமாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தின்படி நான் சொல்ற காரியம் என்றார், நீங்க பேசுறதுக்கு முதல்ல என்ன பேச போறீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் யோசித்து பேசுங்க. கண்டபடி வாயை திறந்து கண்டதையும் கதைச்சு வாயினால பாவம் செய்யாது. வாயின் தாறுமாறுகளை உண்டு விட்டு அகட்டப்பா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா பரலோக காட்சி, ஆனா திங்கள் செவ்வாயில பார்த்தா நரகத்தின் காட்சி. பட் சேம் பேர்ஸ், சேம் பேர்ஸ். எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது பரிசுத்தமா இருக்கும், ஆனா பிரச்சனைகள் வந்து கோபம் வந்துட்டாலும்
ஐயா வருகிற வார்த்தைகளை கேட்க முடியல. அவரா இவர் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்க நின்று கையொத்தி ஆராதிச்சாரு, அவரை பார்த்தா நல்ல பரிசுத்தம், அவரா இவர் அப்படி தோன்றிருப்பார். ஒரு சொற்ப நேர கோபத்துக்கு, ஒரு நிமிஷ கோபத்துக்கு தங்களை விட்டு கொடுத்தபடியா அல்லது விட்டு போட்டபடியா வருஷக்கணக்காக சிறையில இருந்து கம்பி என்றவர்களை அறிவோமே. இப்பதான் அவளுக்கு புத்தி வருது, ஐயோ ஒரு கொஞ்ச நேர கோபத்தை நான் கட்டுப்படுத்தி இருந்தா இத்தனை வருஷமாக என் வாழ்க்கை இந்த சிறைக்குள்ள கம்பிக்குள்ள இருக்கு இருந்திருக்கலாமோ. காலம் கடந்த பின்பு வார ஞான வாழ்க்கைக்கு உதவாது. ஆகவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் எல்லாம் எனக்கும் கோபம், கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்க. ஒரு எனக்கு கோபமே வர வரலன்னு யாராவது சொல்லுங்க. இது அடிபடி எல்லாருக்கும் கோபம் வரும், உண்மைதான். ஆனா அந்த கோபத்தினால வர விளைவு இருக்கு பாருங்க. சில கோபம் வந்தா கைகாலலாம், சில புருஷன் மாறு மரபுல மனைவி மாறு கை நீட்டி அடிக்கிறாங்க. வெட்கத்துக்குரிய காரியம், வேதனைக்குரிய காரியம், சத்தியத்துக்கு அப்பட்டமான புறம்பான காரியம். நான் உலகத்துக்கு பேசல, உன்னதமான தேவோட பிள்ளைகளுக்கு பேசுறேன், எனக்கு சேர்த்து. அதில் இருந்த சில மனைவிமார் தங்க புருஷன் ரெஸ்பெக்ட் பண்றதே இல்லை. சாரால் தன் புருஷனை ஆண்டவன் என்று அழைத்தான். So you have to respect your husband. ஒருவேளை படிப்பு குறைவா இருக்கலாம், திறமை குறைவா, இட் இஸ் நோ ப்ராப்ளம். என்ன நம்ம தமிழ் கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன், எனக்கு அருமையான தேவட பிள்ளை. புருஷரை மனைவிமார் ரெஸ்பெக்ட் பண்ண பழகம். இவன் நான் கணவன் மனைவி குறிச்சு பேச போறேன், ஆனால் வந்தபடியால் எப்படி சொல்றேன். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளை, என்ன இருந்தாலும் குடும்பம் தேவனாலே உருவாக்கப்பட்டது, கணவன் மனைவி என்ற பந்தம் தேவனாலே உண்டாகப்பட்டது, அதை நாம மறந்துடக்கூடாது. அப்ப எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, சத்தியம் இப்படி இருக்க வாயின் தாறுமாறுகளை நம்ம விட்டாகட்டன். அம்மா தம்பி தங்க நீ கொஞ்சம் யோசிப்பாரு, கடந்த வாரத்துல நீ பேசின வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாரு, கொஞ்சம் யோசித்து பாரு. ஹவு லாங், எவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்க போறோம், எவ்வளவு காலத்துக்கு இந்த வாயை சுத்திகரிக்காம இருக்க போறோம், எவ்வளவு காலத்துக்கு நம்மளோட வாயை, இஃப் யூ டாக் டூ மச் யூ ஆர் அ டாக்கட்டிவ் என்பது மறந்துடாது. யூ ஷுட் நோ ஹவ் டு கண்ட்ரோல் யுவர் மவுத். கண்டபடி வாயு விரிவாய் திறக்கிறது கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று சொல்றதில்ல, ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். வாயு தாறுபாறுகளை உண்டு விட்டாகட்டு. அடுத்தபடி
உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து.
அடுத்தது
உன் கண்கள் நேராய் நோக்கப்படுவது.
முதலாவது பார்த்தோம் இருதயத்தை குறித்து சொல்லப்படுது, இரண்டாவது பார்த்தோம் வாயு குறித்து, மூன்றாவது என்னது குறித்து சொல்லப்படுது,
உன் கண்கள் நேராய் நோக்கப்படுவது.
உன் கண் நேராய் நோக்கப்படுவது. இங்க பெரிய ரகசியம் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது. ஹலோ, ஒரு மனுஷனுடைய பார்வையில பல விதங்கள் இருக்கிறது என்பதை இதை நான் சொல்லாமலே நீங்க புரிவீங்க. ஆனா சத்தியத்துக்கு பார்வைகள் பலவிதம், பார்வைகளிலேயே நாம் விலகிக் கொள்ள முடியும். அதனால்தானோ என்னவோ ஆண்டவர் இப்படியாய் சொன்னார், கண்ணானது சரீரத்தை விளக்கா. நான் இன்றைக்கு இதை யோசிப்பதாட்டா, சரீரத்துக்கு விளக்கு. இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய சரீரம் ஆண்டவுடைய அற்புத படைப்பு, ஆனா இந்த கண் ஒரு அதிசயமான படைப்பு பாரு. இந்த கண் மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு இயங்காவிட்டார் நீங்க, ஹலோ ஒரு நிமிஷம் கண் ரெண்டே மூடி பாரு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. உலகம் நமக்கு இருட்டாவே இருக்கு, வாழ்க்கை கசந்து போவதில்லை. பார்க்கும் கண்களை தந்திரையா பாடும் உதறுகள் கரும தேவிட பிள்ளைகள். பைபிள் சொல்றது கண்ணானது நேராய் நோக்கு. சில பேர்ட கண் அங்கு மிக மேயும், ஏதாவது புல்லு கிடைக்குமா என்று மேய்கிற ஆடு பார்க்கிறோம் பாருங்க. அது போல கண்கள் அங்கு மிகும் மேயும். எங்கேயாவது நமக்கு புல்லு கிடைக்குமா, ஏதாவது நமக்கு தட்டுப்படுமா, ஏதாவது நமக்கு அகப்படுமா, சொல்றேன் கேளுங்க. தன் கண்களையும் பார்வைகளை ஆலய விடுகிற ஒரு மனுஷன் பக்தியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ முடியும். இங்க சரியா இருந்தா ஒரு மனுஷனுடைய இருதயம் சரியா இருந்தா அவன் கண்ணின் பார்வை சரியா, ஒரு மனுஷனுடைய இருதயம் சரியா இருந்தா அவன் வாய் பார்த்தைகள் பேச்சு சரியா. இதை குறித்து அதிகமாக நான் விவரிப்பேன். பிரசங்கின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது காண்கிறதுனால கண் திருப்தி ஆகிறதே இல்லையா? ஹலோ, உங்க கண்களை ஒருபோது நீங்க திருப்தியாகவே மாட்டீங்க. ஹலோ, உங்க கண்களை ஒருபோது நீங்க திருப்தியாக்கவே மாட்டீங்க. பைபிள் சொல்லு, எங்கு பார்த்தாலும் அசுத்தமான விளம்பரங்கள். அப்பப்பா அவங்களுக்கு என்ன வியாபாரம் பெருகு, விளம்பரம் செய்ய எவனை கேடு கட்டு போனாலும் எனக்கு என்ன, எனக்கு வியாபாரம் பெருகுனா சரி. அவன் தன் வியாபாரத்துக்கு எதையெல்லாம் மனுஷரை கவரையணுமோ, மனுஷனை கவர்ந்து இழுக்கத்தக்கதான பல கவர்ச்சிகரமான எங்கு பார்த்தாலும் பல விளம்பரங்கள். அப்பப்பா டிவியில இருந்து பிள்ளைகளோடு ஒரு கிண்ட புரோகிராம பார்த்தாலும் திடீர்னு கிடையாது ஒரு விளம்பரம், அட்டாட்ட மூடு. அதனாடி பிள்ளைகளுக்கு கிண்ட புரோகிராம் தாண்டு விட்டுட்டு போய் கண்ண மூடிட்டு பெற்றோர் இருந்துடாதே. அல்லது இன்டர்நெட்ல தானே என்ற பிள்ளை இருக்கிறேன். வேற ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எந்த பிள்ளை ஒரு இடமும் போறல, அவன் எப்பயும் இந்த இன்டர்நெட்ல இருப்பான். மனதுக்கு யோசித்த இயேசப்பா, இதுக்கு நான் ஏதாவது சொன்ன காரியம் மாதிரி முடிஞ்சிடும். அம்மாவுக்கு தெரியாது, உடம்பு போகவே தேவையில்லை, உலகமே அதுக்கு இருக்குது. அது பாவம் அம்மா, அம்மாக்கு இன்றைக்கு அம்மா அம்மாவுக்கு இன்டர்நெட்டுக்குள்ள என்ன போகுதுன்னு எல்லாமே தெரியாது. ஆனா இந்த பிள்ளைகளுக்கோ எல்லாமே தெரியும். ஆகவே அசந்து போயிருந்துடாதீங்க. பிள்ளைகள் உடம்பு போறையில அவங்க எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் இருக்கான்னு விட்டுறாதீங்க. அப்படிதான் சொல்லுவேன், கம்ப்யூட்டரை பப்ளிக் இடத்துல வை, தனி ரூம் கொடுக்காது. என் மகன் கேட்பான், அப்பப்பா எந்த ரூமுக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சாங்க. நான் சொன்னா தர மாட்டேன், ஏன் நான் சொன்னா உனக்கு சொல்ல மாட்டேன், நிறுத்து, உனக்கு அது விளங்காது, நிறுத்து. கேட்பாங்க, பையன் ரூமுக்குள்ள கம்ப்யூட்டர், நீங்க போய் படுத்து நித்திர கொள்வீங்க. அவர்களோ நான் படுத்து நித்திர கொண்டு என் இருதயமோ படித்திருந்த ரொம்ப ஏன்னா இது பொல்லாத உலகம். சோ எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த காரியம் என்ற சத்தியம் தெரியுமோ, புத்தி உள்ள ஆராதனை, ஆராதனை அடுத்த பக்கம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. கணக்காரி நான் முடிக்கிறேன், நான் முதல்ல சொல்லிட்டு சீக்கிரம் முடிக்கணும், எப்பயும் முடிப்பீங்க, முடிக்கிறேன். இந்த கவனிங்க, நான் சொல்ல வந்த செய்தியின் சாராம்சம் ரெண்டாண்டவர் இன்னும் மனதில் தந்த சத்தியம் ஸ்பீக் த ட்ரூத் சபை அனுப்பு வார்த்தைகள். எனக்கு அறிமான தேவடைய பிள்ளைகளே, உங்க சரீரத்தினால தேவடைக்கு விரோதமாக பாவம் செய்யாது. அசுத்தமான காரியங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், அலங்கோலங்கள், ஆபாசமான காரியங்கள், இவைகளை விட்டு விலகுங்க, விலகுங்க. கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அசுத்தமான காரியங்கள் ஒன்றுக்கும் ஆண்டவர் நமக்கு தலை அசைக்கவே மாட்டார். ஆகவே அவர் பரிசுத்தராக இருக்கும்படியால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய சரீரம் தேவன் தங்கிற ஆலயம், இதை நாம் கிடைக்கக்கூடாது. கர்த்தர் இதை விலைக்கிறையை கொடுத்து வாங்கிங்க, ரத்தத்துக்கு கிரயமாக கொள்ளப்படுங்கள். இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி போட்டி முடிக்கிறேன். அப்ப எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவப்படியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய கிரகங்களை போட்டுட்டு வேண்டிக் கொள்ளன். ஆராதனின் அடுத்த பக்கம் கத்தரை சோதனை.